மாவீர மகுடம், லெப்டினன்ட் கர்னல் நரேஷ்.
வணங்குகிறோம்
நோக்கி ஸ்ரீலங்கா படையினரால் மேற்கொள்ளப்பட்ட ஜகதவி படை நடவடிக்கைக்கு எதிரான முடியெடுப்பு சமரில் 1993 செப்டம்பர் 29 அன்று வீரச்சாவை தழுவிக்கொண்டு லெப்டினன்ட் கர்னல் நரேசன் மாவீரர் மகுடம் கேட்போம். உனகரி சமர்தான் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பலத்தையும் அதன் போரிடும் சக்தியை எடுத்து எம்பியது. ஆனாலும் விடுதலை புலிகளுக்கு ஒரு தன சண்டை என்று புலிகளின் போர் திறனை பறைசாற்றிய சண்டை என்று புலோப்படை சமரத்தான் சொல்ல வேண்டும். பட்ட பகல் பொழுதில் கவசங்களற்ற வெட்டவெளி பிரதேசத்தில் மணலோடு மணலாகி மறைந்திருந்த விடுதலை புலிகள் கவசங்களோடும் கரக ஆயுதங்களோடும் நகர்ந்த எதிரிகளுக்கு முன்னால் ஆக்ரோஷமாக எழுந்தபோது உலகிய வியப்பில் ஆழ்த்திய அந்த சண்டை வெடித்தது. டேங்கிகளும் பீரங்கிகளும் நவீன போர்க்கலங்களும் மன உறுதிக்கு முன்னால் மண்டியிட்டன. சாவுக்கு அஞ்சாத துணிவுக்கு முன்னால் பகைவரின் படை துவம்சமாகி போனது. நுட்ப தந்திரோபாயமான போர் வியூகங்களுக்குள் சிக்கி சிங்கள சேனை சிதைந்து அழிந்தது. டேங்கிகளும் கவச வண்டிகளும் நொறுங்கின. எக்கச்சக்கமான ஆயுதங்களை எதிரி பறி கொடுத்தான். வரலாறு காணாத படுதோல்வியை பரிசளித்து புறப்பட்ட இடத்துக்கே பகவினை திருப்பி அனுப்பி வைத்தார்கள் புலிகள். ஜாழ்குடா நாட்டின் உயிருக்கு உயிர் கொடுத்த, ஜாழ்பாண மக்களின் வாழ்வுக்கு வாழ்வளித்த அந்த சண்டைக்களத்தில் தான் வெண்ணிலத்தின் போர் மரவன் நரேஷ் விழுந்தான். புலப்பளையில் பெருவெற்றியை பெற்றுத்தந்த ஒரு சண்டையை முனையை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற போது நரேசுக்கு முன்னால் விழுந்த எதிரியின் பீரங்கி கொண்டொன்று அந்த வீரத்தளபதி எங்களிடமிருந்து பிரித்து கொண்டது. அவனோடு கூட இன்னும் 85 வீரர்கள் அந்த வெற்றிக்கு பிறகானார்கள். ஆம், அப்போது அவனுக்கு 16 பொதுக்குடியிருப்பு மகாவித்யாலயத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது 10 பாதியை நிறுத்திவிட்டு தாய் நாட்டுக்காக அவன் துப்பாக்கியை தூக்கினான். 8 வருடங்களுக்கு முன்னர் மாலை பொழுது மயங்கிக் கொண்டிருந்தது. காலையிலே வந்துவிட்டால் பொறுமையை அடக்க முடியாமல் அவன் காத்து கொண்டிருந்தான். எப்படியாவது போய்விட வேண்டும். கூட்டிச் செல்பவரை காணவில்லை. புதுக்குடியிருப்பில் ஒதுக்குப்புறமாக இருக்கும் வீடுதான் அது, புலிகள் இயக்கத்தின் தொடர்பு இடம். திடீரென படலை அடியில் கேட்ட சத்தத்திலே அவர்தானா என அவளோடு வெட்டி பார்த்தவன் அதிர்ந்து போனான். வந்து கொண்டிருந்தது இவனது அண்ணன். தன்னை கூட்டிச் செல்லத்தான் அவர் வருகிறார் என்பதை யூகிக்க அவனுக்கு நேரம் எடுக்கவில்லை. லேசாக பயம் பிடித்துக் கொண்டது. ஆனாலும் மனசுக்குள் பொறுமினான். தாங்களும் போக மாட்டேன், போராக்களையும் விட மாட்டேன், அப்படியே சொல்லி திருப்பி அனுப்பிவிடவன் நினைத்து கொண்டான். ஆனால் விடயம் தலைகரணமாக நடந்தபோது அவனால் நம்ப முடியவில்லை. வந்த அண்ணனும் வீட்டின் ஒரு மூலையில் போய் குந்திக் கொண்டார். கண்கள் சந்தித்த போது ஆளையால் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டார்கள். யாராவது ஒருவாள் வீட்டுக்கு திரும்பியாக வேண்டும் என்றது இயக்கம். நீ சின்ன பையன்தானே, வயசு வரட்டும் என்று நரேசைத்தான் வீட்டுக்கு போகச் சொன்னான் அண்ணன். தம்பி மறத்து விட்டான், அடியோடு மறத்து விட்டான். வீட்டுக்கு ஆள் போக வேண்டும் என்றால் நீ போ என்று அண்ணனுக்கு சொன்னான். அண்ணனும் மறத்து விட்டான். இருவருமே பிடிவாதமாக இருந்தார்கள். முடிவெடுக்க முடியாத சிக்கலில் முகாம் பொறுப்பாளர் மாட்டிக்கொண்டார். கடைசியில் வன்னியின் ஜீவன் பயிற்சி முகாமின் முதலாவது அணியிலே அண்ணனும் தம்பியும் ஒன்றாகவே தான் பயிற்சி எடுத்து முடித்து வெளியேறினார்கள். நரேஷின் போராட்ட வாழ்வு இப்படித்தான் ஆரம்பமாகியது. துடிதுடிப்பாக துள்ளித்திருந்த அந்த பொடியினை ஊரில் எல்லோரும் குரு என்றுதான் செல்லமாக கூப்பிடுவார்கள். 1969 நவம்பர் 7 அன்று சிங்கராஜா மேரி கமலின் தம்பதிகளின் 2வது குழந்தையாக அவன் கண்டிருந்த போது பெற்றவரும் பேரர்களும் கற்றவரும் சேர்ந்து வைத்த அருமநாயகம் என்ற பெயர் பள்ளிக்கூட பதிவுக்கு மட்டுமே செல்லுபடியான். அந்த சின்னவன் குறும்புத்தனம் அதிகமானவனாக இருந்த போதும் பசுமையாக பழகும் பண்பும் இலகுவில் இறக்கப்பட்டுவிடும் சுபாவமும் கோபம் வந்தால் கூட இவரையும் அளவுக்கு அதிகமாக கோபித்துக் கொள்ளாத இயல்பும் அவனிடம் குடிகொண்டன. கதைகளுக்கு அவ்வளவு இடம் கொடுக்காது காரியங்களில் மட்டும் கண்ணான ஒரு குணாம்சம். எதையும் துருவி துருவி ஆராய்ந்து விடயங்களை அறிய விளையும் ஆர்வம் அவனிடம் இருந்த சிறப்பான தன்மைகள். எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியையும் நிறைவேதும் வரை நிறுத்திக் கொள்ளாத உழைப்பாளி அவன். பிஞ்சு பருவத்திலேயே அறிவும் ஆற்றலும் அவனுக்குள் ஊறிப் பொறை ஓடியிருந்த இத்தகைய உயர்ந்த தன்மைகள்தான் படிப்படியாக பரிணமித்து பிற்காலத்தில் சண்டைக் களங்களின் அதிபதியாக செயற்படக்கூடிய தலைமைக்கும் நிர்வாக பொறுப்பாளனாக பணியாற்றக்கூடிய தகுதிக்கும் அவனை வளர்த்துச் சென்றன என்று சொல்லலாம். இந்திய ஆக்கிரமிப்பு பூதமங்கள் நிலமகள் மேனியில் கூரத்தாண்டவம் ஆடிய ஆரம்ப நாட்களில் ஒன்று. அது புதுக்குடியிருப்பில் சிற்றூர் பொறுப்பாளராக நரேஸ் அப்போது அரசியல் வேலை செய்து கொண்டிருந்தான். அடிக்கடி மேலால் பறந்து இலக்கற்று சுட்டுக் கொண்டு தெரியும் இயந்திர வல்லூர் ஒன்றும் அன்றும் வந்து சுட்டுக் கொண்டு போனது. இலக்கு வைத்து சுட்டதோ இலக்கின்றி சுட்டுவிட்டு போனதோ தெரியவில்லை, ஆனால் அதன் ரவை சின்னங்கள் நரேசின் நாரியையும் உடைத்து இடது காலையும் துளைத்து சென்று விட்டன. அருகிலேதான் வீடு யாரோ உடி சென்று சொல்லிவிட பெற்றெடுத்த தாய் மனது ஊலமிட்டது. ஊரோடி வந்து அன்னை ஊறி போகாமல் இலத்தில் தேங்கி நின்ற குருதியில் விழுந்து விம்மி விம்மி கதறிக்கொண்டிருக்க மருத்துவமனை கட்டிலில் தனது காயத்துக்கு கட்டுப்போடுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் மைந்தன். காயம் மாறி வந்தவன் கண்ணிவெடிக்கு இலக்கு தேடினான். வைக்க வேண்டிய இடத்தையும் தேடினான். வசதியான இடம் அவனது சொந்த வீட்டுக்கு அருகில் தான் இருந்தது. வேவு பார்த்து நேரம் குறித்து படை வண்டி தொடரில் இத்தனையாவதுக்கேன இலக்கு வைத்து கண்ணிவெடி புதைத்து வயரிழுத்து பற்றைக்குள் பதுங்கி அமர்ந்து அவன் காத்திருந்த போது காட்டி கொடுப்பவன் காரியம் பார்த்து விட்டான். அந்த நல்ல வேலையை செய்தவன் நரேஷின் வீட்டையும் குடும்பத்தையும் சேர்த்து காட்டி கொடுத்தான். இந்தியர்கள் வளைத்து பாய்ந்தார்கள். அந்த விடுதலை பிரி தப்பிவிட்டான். அம்மாவும் பிள்ளைகளும் கூட தப்பிவிட்டார்கள். ஆனால் அப்பா சிக்கி கொண்டு விட்டார். அவரது கையாலேயே தீமூட்ட வைத்து அனல் வாய்கள் அவர்களது குடிசியை தின்று தீர்த்து சாம்பராக்கும் அக்கிரமத்தை கண்களால் காண வேண்டிய கொடுமைக்கு அப்பாவை உள்ளாக்கி இந்தியர்கள் அவரை இழுத்து கொண்டு போனார்கள். அன்று கொண்டு போனவர்கள் தான் அதன் பின்னர் அப்பா வரவில்லை, இன்று வரை வரவே இல்லை. அப்பா இனி வரவே மாட்டார் என்பது தெரிந்தபோது அம்மா துவண்டு போனாள். அப்பாவை பறிகொடுத்த சோகம் பெரும் சுமையாய் அம்மாவை அழுத்தி கொண்டது. அப்பா உயிரிழந்ததோடு அம்மா உயிரிழந்தும் இல்லாத போலாகிவிட்டாள். கொஞ்ச காலத்துக்கு முன்னர்தான் ஆசை தங்கை கனிஷ்டாவை இயற்கையிடம் இழந்து போயிருந்தது அந்த குடும்பம். இது அடுத்த விடி. இந்த வேதனையின் தொடர் இத்தோடு மடிந்ததா இல்லையே, அம்மாவின் ஆத்மாவை பிழிந்து கொடுந்துயர் நீளத்தானை செய்தது. இதற்கு பிறகு அவள் பாசத்தை கொட்டி வளர்த்த குழந்தைகள் இருவரை அம்மா அடுத்தடுத்து இழந்த துன்பம் நிகழ்ந்தது. லூத்து நாயகத்தையும் மரிசிலாவையும் கொடிய நோய்கள் பிரித்து கொண்டு போன போது அம்மாவை நடைப்பினமாக்கிய அந்த சோகத்தை அம்மாவின் மனநிலைக்கு ஒரு கொடுக்க வார்த்தைகள் கிடையாது. இந்திய படையின் இடைவிடாத நெருக்கடி அம்மாவுக்கும் தம்பி தங்கைக்கும் ஆறுதல் சொல்லி தேற்றிவிட்டு நரேஷ் தலைமறைவாகிவிட்டான். இந்தியாவை எதிர்த்து விடுதலை புலிகள் நிகழ்த்திய அந்த ஆச்சரியமான வரலாற்று போரில் அதன் பிறகு அவனது பணி அடர்ந்த காடுகளுக்குள் தொடர்ந்தது. சூரிய ஒளி புகாத வனங்களில் புலிகளை தேடுகிறோம் என இந்தியர்கள் வர்ணித்த இடங்களெல்லாம் அவன் இந்தியர்களை தேடினான். எதிரிகளுக்காக காத்து கிடந்தான். அவர்களது அசைவுகளை எல்லாம் வேவு பார்த்தான். கேட்டு கேள்வியின்றி பூந்தவர்களுக்கு புலிகள் புதைகுழி தோண்டிய சண்டைகளில் அவனது துப்பாக்கி இலக்கு தவறாமல் இயங்கியது. குமளமனையில் ஒரு சண்டை அதே இடத்தில் வைத்து விடுதலை புலி வீரர்கள் மீது இந்தியர்கள் பதுங்கியிருந்து தாக்கியதற்கு பதிலடியாக நடத்தப்பட்டது. அன்று வீழ்ந்து போன எங்கள் தோழர்களின் தலையை இந்தியர்கள் அறுத்தெடுத்து போய்விட்டார்கள். அவர்களுடைய பாணியிலே அவர்களுக்கு பதிலளிப்பேர் என்று சொல்லிச் சென்ற நரேஷ் சொன்னதை செய்தார். போர் புரிவதன் நவீன வழிமுறைகளை பற்றி தலைவரின் படைகளிடம் பாடம் கற்றுக்கொண்டு இந்திய வல்லாதிக்கத்தின் பட்டாளங்கள் வெளியேறிய பின் மீண்டும் போரோசை அதிர இரண்டாவது வீர யுத்தம் ஆரம்பித்த போது வன்னியின் சண்டை முனைகளில் ஒரு முனை சண்டைக்காரனாக நரேஷ் முழங்க துவங்கினார். இராணுவத்தினரை தாக்கி முகாம்களுக்குள் முடக்கிய புலிகள் படிப்படியாக முகாமை தாக்கி அழிக்க துவங்கிய போது போர் புதிய பரிணாமத்தை பெற்றது. கொக்காவில் படை முகாமை நிர்மூலமாக்கிய போது ரவைகள் நரேஷின் இடது காலில் துளையிட்டன. மாங்குளம் முகாமை தகர்த்தளித்த கடைசி தாக்குதலின் போது காயம் இடது கையில் பட்டது. முல்லைத்தீவு முகாமுற்றுவைக்குள் முடக்கப்பட்டவர்களுக்கு முண்டு கொடுக்க கடல் வழியாக தரையிறங்கி வந்தவர்கள் எதிர்ச்சண்டையிலே இயந்திர துப்பாக்கி சன்னங்கள் இடுப்பை துளைத்துச் சென்றன. இப்படி இருக்கையில் 1991 முடிவு பகுதியிலே அது ஒரு துயர நாள். படையினரின் பதுங்கி தாக்குதல் ஒன்றிலே முல்லைத்தீவு மாவட்ட சிறப்பு தளபதி மேஜர் காந்தனை இழந்தார்கள். அதன் பிறகு அவனின் இடத்திற்கு ஆற்றலும் ஆளுமையும் கொண்ட நரேஷ் தளபதி பால்ராஜின் பரிந்துரையின் பேரால் நியமிக்கப்பட்டார். மக்களின் குடிசைக்குள்ளேதான் அந்த விடுதலை பிரி குடியிருந்தான். அவர்கள் மேல் அளவு கடந்த பாசத்தை பொழிந்து நின்று அவர்களது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்காளியானான். முகாம் கூடியிருக்கும் போது அந்த ஊர்ச்சனங்கள் சரியாக கஷ்டப்படுதல் என்று கதைத்துக் கொள்வது அவனது காதில் விழுந்தது. அடுத்த நாள் கையில் உள்ளவற்றையெல்லாம் கொண்டு போய் வைத்துக் கொண்டு அந்த கிராமத்தில் நரேஷ் நிற்பார். மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய தன்னால் இயலுமான வரைக்கும் வழி செய்து கொடுத்தான். மக்களை அணிதிரட்டி துணைப்படியை உருவாக்கி போர் அரங்குகளில் மெச்சத்தக்க விதமாக சேவையாற்றி வைத்தான். எதிரி நகரக்கூடும் என அரவம் தெரிந்த இடங்களெல்லாம் அந்த தளபதி ஊன்றக்கமின்றி கிடந்தான். ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் நிலை காட்டினான். அல்லும் பகலும் ஓய்வின்றி நின்று அரண்களுக்கு அமைவிடம் சொன்னான். அந்த நாட்களில் லெப்டினன்ட் நவநீதனின் உற்ற துணையோடு அவன் செய்து முடித்த பணிகள் ஏராளமானவை. அன்றொரு நாள் வற்றாப்படை அம்மன் கோவிலில் குடியேறி திருவிழா தொடங்கியிருந்தது. சிங்களப்படையிடம் அனுமதி வாங்கி செஞ்சிலுவை சங்கத்தின் அனுசரணை பெற்று வன்னில மக்கள் கோலாகலமாக கொண்டாடிய அந்த பெருவிழா மீது சிங்களவரியர்கள் பீரங்கி குண்டுமனை பொழிந்து நாசப்படுத்திய கொடூரம் நடந்தது. செய்தி அறிந்தபோது நரேஷ் கொதித்தான். அந்த துயரம் அவனது இதயத்தில் அம்புகளாய் தைத்தது. பதிலடி குடத்திய திருவேன் அந்த மணித்துளியிலேயே சொல்லி வைத்தார், காயப்பட்டவர்களுக்கு உதவும் என. அவன் அனுப்பி வைத்த வாகனங்கள் கோவிலை நோக்கி விரைந்து கொண்டிருக்க முல்லைத்தீவு முகாமின் கரையோர காவல் யூகத்தை வெகு பார்க்க ஆட்களை ஒழுங்கு செய்து கொண்டிருந்தான் அந்த தளபதி. இருள் விலகாத ஒரு அதிகாலையில் அந்த பதிலடி தாக்குதல் நடந்தது. முன்னணி வீரர்களுள் ஒருவனாக நரேஷ் களத்தில் இறங்கினான். வாயுவனுக்கு அடி பிரடியில் விழுந்தது. அதிசயமான தாக்குதல் அது. எப்படி அது சாத்தியமானது என்பதை என்றவரை எதிரியால் ஊகிக்க முடியவில்லை. 25 சிங்கள படையாட்களை கொன்று 50 கலிபரோடு ஆயுதங்களை எடுத்து வந்த அந்த தாக்குதலில் இழப்பேதுமில்லை விடுதலை புலிகளுக்கு. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியிலே சிங்களப்படை அகலக்கால் வைத்தால் அது மிக ஆபத்தானது என்பதை இந்த தாக்குதல் மூலம் உணர்த்தியது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. முல்லைத்தீவு பழைய ராணுவ முகாமுக்கு அருகிருந்த மினி முகாமை தாக்கி 9 படையினரின் உடல்களையும் ஆயுதங்களையும் எடுத்து வந்த சண்டை. கடற்கரை ஓர ரோந்து அணியொன்றை தாக்கி 6 படையை கொன்று ஆயுதங்களை கைப்பற்றிய சண்டை. முல்லைத்தீவிலிருந்து அலம்பில் நோக்கி நகர்ந்த படையை எதிர்கொண்டு ஓய்வுறக்கமின்றி 18 நாட்கள் மோதிய தொடர் சண்டையின் அந்த வீரரின் சாதனை வரிசை நீளமானது. பாடசாலைக்கு செல்லாத பள்ளிச் சிறுவர்களுக்கு படிப்பின் முக்கியத்துவத்தை பரிவோடு எடுத்துரைத்தான். குப்பையாக தெரிந்த பையன்களுக்கு கூப்பிட்டு அனைத்து துப்பறது பற்றி சொல்லிக் கொடுத்தான். நகம்பட்டி தலைக்கு எண்ணெய் தீர்த்து சுத்தமாக இருக்க சொல்லி அனுப்பி வைத்தான். காஞ்சூரம் கிராமத்தில் இராணுவத்தின் மிதிவெளியில் காலை இழந்த ஒரு ஏழை சிறுவன் பள்ளிக்கூடம் செல்லாமல் முடங்கி கிடக்க நிலை அறிந்தபோது நரேஷ் துடித்து போனான். செயற்கைக்கால் செய்து அனுப்பி வைத்துவிட்டு பொருத்தி கொண்டு பையன் படிக்கப் போவதை மகிழ்ச்சியோடு பார்த்து சிரித்திருந்தது அந்த உள்ளம். நாயகன் தமிழல்லாத பெயர்களை மாற்றச் சொன்ன போது வன்னி மாநிலத்தின் அந்த நாயகனுக்கு ஆசையோடு நாங்களிட்ட பெயர் அதுதான். இவ்வளவு அற்புதமான அந்த பெயர் அவனுக்கு பொருந்தியிருந்தது. தாய்ப்பிள்ளையாகி வழி நடத்தினானே, தவறளிக்கும் போதெல்லாம் சின்ன குழந்தைக்கு போல பாசத்தை குட்டியல்லவா சொல்லி திருத்தினான். காலையிலிருந்து இருளும் வரை, உணவு உடையிலிருந்து உறங்கும் வரை ஒவ்வொரு வசவுகளிலும் கண்ணுக்கீமியாக இருந்தான். தலைவனின் சிந்தனைகளுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்து வென்று தளபதி தீபனின் தோளுக்கு தோள் நின்று கொடுத்து வன்னி மன்னுக்கு பெயரையும் புகழையும் பெருமையையும் சேர்த்து கொடுத்தான். கரத்தமேனி கவர்ந்தெழுக்கும் வசீகரம் பட்ட முகத்தில் பளிச்சிடும் சிரிப்பு, உருளும் புலிகள் கதை வீசி எல்லோர் உள்ளங்களையும் கொள்ளை கொண்ட அந்த நாயகனை இனி யாரும் பார்க்க முடியாது. 1993 செப்டம்பர் 29. நம்ப முடியவில்லை. இடியின மோதி எல்லோர் நெஞ்சங்களையும் புலர்ந்து சென்ற அந்த செய்தி பொய்யாகி போகாதா என்று எல்லோரும் துடித்தார்கள். கிளாலிக்கு எதிரி படையெடுக்கப் போகிறானாம் என்றபோது விழிசி வந்தவன் அல்லவா அவன். எங்கள் மக்கள் பாதை வழி எதிரி வந்து தடுத்து நிற்பதா என்று பொங்கினானே. போருக்கு புறப்படும் போது கூட வென்று வருவேன் என்றுதான் சொல்லிவிட்டு சென்றான். வெற்றியை தந்துவிட்டு வராமல் போய்விட்டான். யாழ்குடா நாட்டின் உயிருக்கு உயிர் கொடுத்த யாழ்ப்பாண மக்களின் வாழ்வுக்கு வாழ்வளித்த புலோப்பளி சமரில் பனிலத்தின் அந்த போர் தளபதி நரேஷ் விழுந்து போனான். எதிரி ஏவிவிட்ட பீரங்கி குண்டொன்று அவனை பிரித்து விட்டது. அந்த கணப்பொழுது நெஞ்சு தவித்து நின்றார்கள். தென்றலாக வீசிய அந்த புயல் ஓய்ந்து போனது. லெப்டினங்கடல் நரேஷாக, லெப்டினங்கடல் நரேஷ் அல்லது நாயகம் மாவீரர் மட்டும் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் தீர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீடா. இருவரும் உறவு. அந்த நினைவை அழைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோ இன்றி அசைந்த காற்று நீயடா, இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழடம். நண்பனே நண்பனே தேசத்தின் சொந்தமே, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைபடா. நீ துயிலும் கல்லகை தேச உயிரடா, எனது நண்பனே எந்த மனசில் நீயடா.
நண்பனே எந்த மனசில் நீயடா.